ஓம் சாந்தி. முரளி தேவி 20/2/2026 காலை முரளி, பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, வருமானம் ஈட்ட வேண்டும் என்பதில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும். இந்த படிப்பில்தான் வருமானம் இருக்கிறது. கேள்வி, ஞானம் இல்லாத எந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயமும் கூட தடையாக ஆகிவிடுகிறது. பதில், சாட்சாத்காரம் ஏற்படுவது என்பது மகிழ்ச்சியான விஷயமாகும். ஆனால் யதார்த்தமான, அதாவது சரியான விதத்தில் ஞானம் இல்லையெனில் அதிகம் குழப்பமடைந்து விடுகின்றனர். யாருக்காவது தந்தையின் சாட்சாத்காரம் ஏற்படுவதாக வைத்துக் கொள்ளுங்கள். விந்துவை பார்க்கின்ற பொழுது என்ன புரிந்து கொள்வார்கள்? மேலும் குழப்பமடைந்து விடுவர். ஆகையால் ஞானமில்லாத சாட்சாத்காரத்தின் மூலம் எந்த லாபமும் கிடையாது. இதில் மாயை அதிக தடையை உருவாக்குகிறது. சிலருக்கு சாட்சாத்காரத்தின் தலைகீழான போதையும் அதிகரித்து விடுகிறது. பாடல், அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய குழந்தைகள், பாட்டை கேட்டீர்கள். புதியவர்களும் கேட்டீர்கள், பழைய ஆத்மாக்களும் கேட்டீர்கள். இது பாடசாலை என்பதை இளைஞர்களும், அதாவது குமாரர்களும் உணர்ந்திருக்கிறீர்கள். பாடசாலையில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் உருவாக்கப்படுகிறது. அங்கு பல வகையான அதிர்ஷ்டங்கள் இருக்கின்றன. சிலர் டாக்டர், சிலர் வக்கீல் ஆவதற்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்குகின்றனர். அதிர்ஷ்டம் என்றால் இலக்கு, லட்சியமாகும். அதிர்ஷ்டமின்றி பாடசாலையில் எப்படி படிக்க முடியும்? இங்கு நாமும் அதிர்ஷ்டத்தை உருவாக்க வந்திருக்கின்றோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். புது உலகத்திற்காக தங்களது ராஜ்ய பாக்கியம் அடைவதற்கு வந்திருக்கிறீர்கள். இந்த ராஜயோகம் புது உலகத்திற்கானதாகும், மற்றது பழைய உலகத்திற்கானதாகும். அவர்கள் பழைய உலகத்திற்கு வக்கீலாக, இன்ஜினியராக, டாக்டராக ஆகின்றனர். அவ்வாறு ஆகி ஆகி இப்பொழுது பழைய உலகின் ஆயுட்காலம் மிக குறைவாக ஆகிவிட்டது. அவர்கள் அழிந்து போய்விடும், அவைகள் அழிந்து போய்விடும். அந்த அதிர்ஷ்டமானது இந்த மரண உலகத்திற்கானதாகும், அதாவது இந்த பிறப்பிற்கானதாகும். உங்களது இந்த படிப்பு புது உலகத்திற்கானது. நீங்கள் புது உலகத்திற்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்க வந்திருக்கிறீர்கள். புது உலகில் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். கற்றுக் கொடுப்பது யார்? எல்லையற்ற தந்தை. அவரிடத்தில் இருந்துதான் ஆஸ்தி அடைய வேண்டும். எவ்வாறு டாக்டரிடமிருந்து டாக்டருக்கான ஆஸ்தி, அதாவது படிப்பறிவு, வருமானம் கிடைக்கிறதோ அது இந்த பிறவிக்கான ஆஸ்தியாகும். ஒன்று தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது, மற்றொன்று ஆஸ்தி தனது படிப்பின் மூலம் கிடைக்கிறது. நல்லது. எப்பொழுது வயோதிகர்களாக ஆகின்றார்களோ அப்பொழுது குருவிடம் செல்கின்றனர். என்ன விரும்புகின்றனர்? எனக்கு சாந்திதாமம் செல்வதற்கான கல்வி கொடுங்கள், எமக்கு சத்கதி கொடுங்கள், இங்கிருந்து விடுவித்து சாந்திதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகின்றனர். இப்பொழுது லௌகீக தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது, ஆசிரியரிடமிருந்து இந்த பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்கிறது, மற்றபடி குருவிடமிருந்து எதுவும் கிடைப்பது கிடையாது. ஆசிரியரிடத்தில் படித்து ஏதாவது சிறிது ஆஸ்தி கிடைக்கிறது. ஆசிரியராக ஆகின்றனர், தையல் ஆசிரியராக ஆகின்றனர். ஏனெனில் வாழ வேண்டும் அல்லவா? தந்தையின் ஆஸ்தி இருந்தாலும் கூட நாமும் வருமானம் செய்ய வேண்டும் என்பதற்காக படிக்கின்றனர். குருவிடமிருந்து எந்த வருமானமும் ஏற்படுவது கிடையாது. ஆம், சிலர் கீதையை நன்றாக படித்துவிட்டு பிறகு கீதையை பற்றி சொற்பொழிவு செய்கின்றனர். இவை அனைத்தும் அல்பகால சுகத்திற்கானது. இப்பொழுது இந்த மரண உலகத்திற்கு சிறிது காலம்தான் இருக்கிறது. பழைய உலகம் அழிந்து போக வேண்டும். நாம் புது உலகின் அதிர்ஷ்டம் உருவாக்கி வந்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த பழைய உலகம் அழிந்து போக வேண்டும். தந்தையின் அல்லது தனது சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். வெறும் கைகளுடன் தான் செல்வீர்கள். இப்பொழுது புது உலகத்திற்கான சம்பாத்தியம் வேண்டும். பழைய உலக மனிதர்களால் அதை செய்விக்க முடியாது. புது உலகத்திற்கான வருமானம் செய்விக்க கூடியவர் ஷுபாபா. இங்கு நீங்கள் புது உலகத்திற்கான அதிர்ஷ்டத்தை உருவாக்கி வந்திருக்கிறீர்கள். இந்த தந்தைதான் உங்களது தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், குருவாகவும் இருக்கின்றார். மேலும் அவர் வருவதே சங்கமயுகத்தில் எதிர்கால வருமானம் செய்ய கற்றுக் கொடுக்கின்றார். இப்பொழுது இந்த பழைய உலகத்திற்கு சிறிது காலம்தான் இருக்கிறது. இதை உலக மனிதர்கள் அறியவில்லை. புது உலகம் மீண்டும் எப்பொழுது வரும்? இவர்கள் கட்டுக்கதை கூறுகின்றனர் என்று பேசுகின்றனர். இவ்வாறு புரிந்திருப்பவர்களும் பலர் உள்ளனர். புது உலகம் ஸ்தாபனை ஆகிறது என்று தந்தை கூறுவார். இது கட்டுக்கதை என்று குழந்தைகள் கூறுவர். புது உலகத்திற்கு இவர் நமது தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். சாந்திதாமும் சுகதாமும் அழைத்து செல்வதற்காகவே தந்தை வருகிறார். சிலர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கவில்லை என்றால் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள். ஒரே வீட்டில் மனைவி படிப்பால் கணவன் படிக்க மாட்டார், குழந்தைகள் படிப்பர், தாய் தந்தை படிக்க மாட்டார்கள். இவ்வாறு நடந்து கொண்டே இருக்கிறது. ஆரம்பத்தில் குடும்ப குடும்பமாக வந்தார்கள். ஆனால் மாயின் புயல்கள் தாக்கும் பொழுது ஆச்சரியத்துடன் கேட்டனர், கூறினர், தந்தையை விட்டு சென்று விட்டனர். ஆச்சரியத்துடன் கேட்பர், தந்தையின் உடையவர்களாக ஆவர், படிப்பு படிப்பர். இருப்பினும் ஆஹா, இயற்கையான அதாவது உண்மையான நாடகமாகும். ஆஹா நாடகம், ஆஹா மாயை என்று தந்தையும் சுயம் பாடுகின்றார். நாடகத்தின் விஷயம்தான் நடைபெற்றது அல்லவா? கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விவாகரத்து செய்து விடுகின்றனர். குழந்தைகள் தந்தையை விட்டு சென்று விடுகின்றனர். இங்கு அது கிடையாது. இங்கு விவாகரத்து செய்ய முடியாது. குழந்தைகளும் உண்மையான வருமானம் செய்விப்பதற்கு குழந்தைகளுக்கு உண்மையான வருமானம் செய்விப்பதற்காகவே தந்தை வந்திருக்கின்றார். தந்தை ஒருபொழுதும் யாரையும் கீழே தள்ளிவிடுவது கிடையாது. தந்தை பதீத பாவன கருணை உள்ளமுடையவராக இருக்கின்றார். தந்தை வந்து துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றார் மற்றும் வழிகாட்டியாக ஆகி கூடவே அழைத்து செல்லக்கூடியவராகவும் இருக்கின்றார். நான் உங்களை கூடவே அழைத்து செல்வேன் என்று எந்த லௌகீக குருவும் கூற முடியாது. இப்படிப்பட்ட குருவை எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உங்களை இவ்வளவு பேர் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றனர். ஒருவேளை நீங்கள் சரீரத்தை விட்டுவிட்டால் உங்களை பின்பற்றக்கூடியவர்களையும் அழைத்து செல்வீர்களா என்று நீங்கள் குருக்களிடம் கேளுங்கள். பின்பற்றக்கூடியவர்களை நான் அழைத்து செல்வேன் என்று ஒருபோதும் யாரும் கூற மாட்டார்கள். இவ்வாறு இருக்கவும் அதாவது நடக்கவும் முடியாது. நான் அனைவரையும் நிர்வாண தாமம் அல்லது முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்வேன் என்று யாரும் ஒரு பொழுதும் கூற முடியாது. நீங்கள் எங்களை கூடவே அழைத்து செல்வீர்களா என்ற கேள்வியும் யாரும் கேட்க முடியாது. பகவானின் மகா வாக்கியம் நான் உங்களை அழைத்து செல்வேன் என்று சாஸ்திரங்களில் இருக்கிறது. கொசுக்களை போன்று அனைவரும் செல்வார்கள். சத்யுகத்தில் மக்கள் குறைவாக இருப்பார்கள். கலியுகத்தில் அதிக மக்கள் உள்ளனர். ஷரீரத்தை விடுத்து ஆத்மாக்கள் கணக்கு வழக்குகளை முடித்துக் கொண்டு சென்று விடுவர். அவசியம் பாவனை இருக்கிறது. இவ்வளவு மனிதர்கள் இருக்க முடியாது. இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இந்த சரீரத்தை விட வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் நல்ல முறையில் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இறந்துவிட்டால் உலகமும் இறந்துவிடும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த பழைய ஆடையை விட வேண்டும். இந்த உலகமும் பழையது ஆகும். புது வீடு தயாராகிக் கொண்டிருக்கிறது எனில் பழைய வீட்டில் அமர்ந்திருந்தாலும் நமக்காக புதியது உருவாகிக் கொண்டிருக்கிறது என்று நினைப்பீர்கள். புத்தி புது வீட்டின் பக்கம் சென்றுவிடும். இங்கு இப்படி உருவாக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும். பழைய வீட்டின் மீது இருக்கும் பற்றுதல் முழுமையாக நீங்கி புதியவை மீது ஏற்பட்டுவிடும். அது எல்லைக்கு உட்பட்ட விஷயமாகும். இது எல்லையற்ற உலகின் விஷயமாகும். பழைய உலகின் மீது இருக்கும் பற்றுதலை நீக்க வேண்டும் மற்றும் புது உலகின் மீது செலுத்த வேண்டும். இந்த பழைய உலகம் அழிந்து போய்விடும் என்பதை அறிவீர்கள். புது உலகம்தான் சொர்க்கமாகும். அதில் நாம் ராஜ்ய பதவி அடைகிறோம். எந்த அளவு யோகாவில் இருப்பீர்களோ, ஞான தாரணை செய்வீர்களோ, மற்றவர்களுக்கும் புரிய வைப்பீர்களோ, அந்த அளவு குஷியின் அளவு அதிகரிக்கும். மிகப்பெரிய தேர்வு அதாவது பரீட்சையாகும். நாம் ஸ்வர்க்கத்தின் 21 பிறவிக்கான ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம். செல்வந்தர்களாக ஆகுவது நல்லது அல்லவா? நீண்ட ஆயுள் அடைவது நல்லதுதானே? சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்வது எந்த அளவு தனக்கு சமமாக ஆக்குவீர்களோ அந்த அளவு லாபமாகும். ராஜா ஆக வேண்டுமெனில் பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும். கண்காட்சிகளில் பலர் வருகின்றனர். அவர்கள் அனைவரும் பிரஜைகளாக ஆவார்கள். ஏனெனில் இந்த அழிவற்ற ஞானம் விநாசம் ஆகவே ஆகாது. தூய்மையாக ஆகி தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும் என்பது புத்தியில் வந்துவிடும். அதிக முயற்சி செய்யும் பொழுது பிரஜைகளில் உயர்ந்த பதவி அடைவீர்கள், இல்லையெனில் குறைந்த பதவி அடைவீர்கள். வரிசை கிரமமாக இருக்கிறது அல்லவா? ராமராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. ராவண ராஜ்யம் அழிந்துவிடும். சத்யுகத்தில் தேவதைகள் இருப்பார்கள். நினைவு யாத்திரையின் மூலம் நீங்கள் சத்தோ பிரதான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவீர்கள் என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். எஜமானர்களாக ராஜாவும் பிரஜைகளும் இருப்பர். நமக்கு பாரதம் அனைத்தையும் விட மிக உயர்ந்தது என்று பிரஜைகளும் கூறுவர். நமது பாரதம் அனைத்தையும் விட உயர்ந்தது என்று பிரஜைகளும் கூறுவர். உண்மையில் பாரதம் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. இப்பொழுது கிடையாது. அவசியம் இருந்தது. இப்பொழுது முற்றிலும் ஏழையாக ஆகிவிட்டது. பழமையான பாரதம் அனைத்தையும் விட செல்வம் மிக்கதாக இருந்தது. பாரதவாசிகளாகிய நாம் மிக உயர்ந்த தேவி தேவதா குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வேறு யாரையும் தேவதை என்று கூற முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இதை படிக்கிறீர்கள். பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அல்லவா? உங்களிடம் சித்திரங்களும் உள்ளன. இவர்கள் இந்த பதவியை எப்படி அடைந்தனர் என்பதை நீங்கள் நிரூபித்து கூற முடியும். நாள் தேதி சகிதமாக நீங்கள் நிரூபித்து கூற முடியும். இப்பொழுது இவர்கள் மீண்டும் சுபாபாவிடமிருந்து இந்த பதவியை அடைந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களது சிலையும் இருக்கிறது. சிவன் பரப்பிதா பரமாத்மா ஆவார். பிரம்மாவின் மூலம் நீங்கள் யோக பலத்தினால் 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்கிறது என்று தந்தை கூறுகின்றார். சூரியவம்சி தேவி தேவதைகளாகி நீங்கள் விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆக முடியும். சிவபாபா பிரம்மா என்ற தாதாவின் மூலம் இந்த ஆஸ்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார். முதல் இவரது ஆத்மா கேட்கிறது. ஆத்மாதான் தாரணை செய்கிறது. மூல விஷயமே இதுதான். சிவபாபாவின் சித்திரம் காண்பிக்கிறீர்கள். இந்த சித்திரம் பரம்பிதா பரமாத்மா சிவனுடையது. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் சூக்ஷ்ம வத்தன தேவதைகள் ஆவர். பிரஜாபிதா பிரம்மா அவசியம் இங்குதான் தேவை. பிரஜாபிதா பிரம்மாவிற்கு பல பிரம்மா குமார் குமாரிகள் இருக்கின்றனர். எதுவரை பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகவில்லையோ, பிராமணன் ஆகவில்லையோ, அதுவரை சிவபாபாவிடமிருந்து எப்படி ஆஸ்தி அடைய முடியும்? விகார பிறப்பு ஏற்பட முடியாது. முக்கு வம்சாவளி, அதாவது வாய் வழி வம்சத்தினர் என்று பாடப்பட்டிருக்கிறது. நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் வழி வம்சத்தினர் என்று நீங்கள் கூறுவீர்கள். அவர்கள் உலகாய்ந்த தூண்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பர். இங்கு நீங்கள் ஒரே ஒருவரை மட்டுமே தந்தை, ஆசிரியர், சத்குரு என்று கூறுகிறீர்கள். அதுவும் இவரை, அதாவது பிரம்மாவை கூறுவது கிடையாது. நிராகார சிவபாபா ஆவார். ஞான கடலாக இருக்கின்றார். சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானம் கொடுக்கின்றார். ஆசிரியராகவும் அந்த நிராகாரமானவர்தான் இருக்கின்றார். அவர் சாக்காரத்தின் மூலம் ஞானம் கூறுகின்றார். ஆத்மாதான் பேசுகிறது. எனது சரீரத்தை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று ஆத்மா கூறுகிறது. ஆத்மா துக்கமானதாக ஆகின்ற பொழுது அதற்கு புரிய வைக்கப்படுகிறது, விநாசம் எதிரிலேயே இருக்கிறது. கடைசியில் அனைவரையும் அழைத்து செல்வதற்காகவே பரலோகிக தந்தை வருகின்றார். மற்ற அனைத்தும் அழிந்து போய்விடும். இதுதான் மரண உலகம் என்று கூறப்படுகிறது. ஸ்வர்க்கம் என்பது இங்கு இந்த பூமியில் தான் ஏற்படுகிறது. தில்வாடா கோவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கீழே தபஸ்யா செய்து கொண்டிருக்கிறீர்கள். மேலே ஸ்வர்க்கம் இருக்கிறது. இல்லையெனில் வேறு எங்கு காண்பிப்பது? மேலே தேவதைகளின் சித்திரம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் இங்குதான் இருப்பார்கள் அல்லவா? புரிய வைப்பதற்கு மிகுந்த யுக்தி தேவை. கோவில்களுக்கு சென்று புரிய வைக்க வேண்டும். இது சிவபாபாவின் நினைவு சின்னமாகும். அந்த சிவபாபா வந்து நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். உண்மையில் சிவபாபா பிந்துவாக இருக்கின்றார். ஆனால் பிந்துவிற்கு பூஜை எப்படி செய்ய முடியும்? பால், பழம் எப்படி படைக்க முடியும்? அதனால்தான் உருவம் பெரியதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரியதாக இருப்பது கிடையாது. உருவங்களுக்கு நடுவில் நட்சத்திரம் போன்று ஜொலிக்கிறது என்றும் பாடப்பட்டிருக்கிறது. மிக சூக்ஷமமான பிந்துவாக இருக்கின்றார். பெரிய பொருளாக இருந்தால் விஞ்ஞானிகள் உடனே பற்றி கொண்டு விடுவர். ஆயிரம் சூரியனை விட பிரகாசமானவர் என்பது போன்று கிடையாது. சில பக்தர்களும் வருகின்றனர் அல்லவா? நான் இந்த முகத்தை பார்ப்பதற்காகவே வருகின்றேன் என்று கூறுகின்றனர். அவர்களுக்கு பரம்பிதா பரமாத்மாவின் முழு அறிமுகம் கிடைக்கவில்லை என்று பாபா புரிந்து கொள்வார். இன்னும் அதிர்ஷ்டம் திறக்கப்படவில்லை. எதுவரை தந்தையை அறியவில்லையோ அதுவரை நான் ஆத்மா பிந்து போன்று இருக்கின்றேன். சிவபாபாவும் பிந்துவாக இருக்கின்றார். அவரை நினைவு செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவ்வாறு புரிந்து கொண்டு நினைவு செய்தால் அப்போது விக்கர்மங்கள் விநாசமாகிவிடும். மற்றபடி இதை பார்த்தேன், இவ்வாறு பார்த்தேன் என்று கூறுவர். இதுதான் மாயையின் தடைகள் என்று கூறப்படுகிறது. எனக்கு தந்தை கிடைத்துவிட்டார் என்ற குஷியில் இப்போது இருப்பர். கிருஷ்ணரின் சாட்சாத்காரம் செய்து மிகுந்த குஷியில் நடனமாடுவர். ஆனால் அதன் மூலம் எந்த சத்கதியும் ஏற்படுவது கிடையாது என்று தந்தை கூறுகின்றார். இந்த சாட்சாத்காரம் வீணாக ஆகிவிடுகிறது. ஒருவேளை நல்ல முறையில் படிக்கவில்லை எனில் பிரஜையாக சென்று விடுவீர்கள். சாட்சாத்காரத்தின் நன்மை கிடைக்க வேண்டும் அல்லவா? பக்தி மார்க்கத்தில் அதிக முயற்சி செய்கின்றனர், அப்பொழுதுதான் சாட்சாத்காரம் ஏற்படுகிறது. இங்கு சிறிய முயற்சி செய்துவிட்டால் சாட்சாத்காரம் கிடைத்து விடுகிறது. ஆனால் எந்த லாபமும் இல்லை. கிருஷ்ணபுரியில் சாதாரண பிரஜையாக ஆவார்கள். சுபாவா நமக்கு இப்பொழுது இந்த ஞானம் கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும் என்பது தந்தையின் கட்டளையாகும். ஆனால் சிலரால் தூய்மையாக இருக்க முடியவில்லை. பதீதமான சிலர் இங்கு மறைந்து வந்து விடுகின்றனர். அவர்கள் தங்களை நஷ்டப்படுத்திக் கொள்கின்றனர், தன்னை ஏமாற்றிக் கொள்கின்றனர். தந்தையை ஏமாற்றும் விஷயம் கிடையாது. தந்தையை ஏமாற்றி ஏதாவது பணம் பெற வேண்டுமா என்ன? சுபாவாவின் ஸ்ரீமத் படி நியமப்படி நடக்கவில்லை எனில் என்ன நிலை ஏற்படும்? அதிர்ஷ்டம் இல்லை என புரிந்து கொள்ளப்படும். படிக்கவில்லை, மேலும் மேலும் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுத்து கொண்டே இருப்பர் எனில் ஒன்று அதிகப்படியான தண்டனையை அடைய வேண்டியிருக்கும், மற்றொன்று பதவி குறைந்துவிடும். நியமத்திற்கு புறம்பான எந்த காரியமும் செய்யக்கூடாது. தங்களது நடத்தை நன்றாக இல்லை என்று தந்தை புரிய வைப்பார் அல்லவா? வருமானத்திற்கான வழியை தந்தை கூறுகின்றார். செய்வது செய்யாதது அவர்களது அதிர்ஷ்டமாகும். தண்டனைகள் அடைந்து திரும்பி சாந்திதாம வீட்டிற்கு சென்றே ஆக வேண்டும். பதவி குறைந்துவிடும், எதுவும் கிடைக்காமல் போய்விடும். பலர் வரதான் செய்கின்றனர். ஆனால் இங்கு வருவது தந்தையிடம் ஆஸ்தி அடைவதற்கான விஷயமாகும். பாபா, நான் ஸ்வர்க்கத்தின் சூரிய வம்சத்தின் ராஜ்ய பதவி அடைவோம் என்று குழந்தைகள் கூறுகின்றனர். ராஜயோகம் அல்லவா? மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் உதவி பெறுவார்கள் அல்லவா? வெற்றி பெறுபவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் உதவி கிடைக்கும். யாரெல்லாம் ஸ்காலர்ஷிப் அடைகிறார்களோ அவர்களுக்கான மாலை இதுவாகும். எந்த அளவிற்கு எப்படி தேர்ச்சி பெறுகிறார்களோ அந்த அளவிற்கு உதவி கிடைக்கும். இந்த மாலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்காலர்ஷிப் பெறுபவர்கள் அதிக எண்ணிக்கை ஆகி ஆயிரக்கணக்கானவர்கள் ஆகிவிடுகின்றனர். ராஜ்ய பதவிதான் ஸ்காலர்ஷிப் ஆகும். யார் நல்ல முறையில் படித்து படிப்பிக்கின்றார்களோ அவர்கள் மறைவாக இருக்க முடியாது. பல புதியவர்கள் பழையவர்களை விட முன்னால் செல்வார்கள். எனக்கு இந்த படிப்பு மிகவும் பிடித்திருக்கிறது. அந்த உலகாய படிப்பு முடிந்த பின்பு இந்த படிப்பிலேயே ஈடுபட்டு விடுவேன் என்று வாழ்க்கையை வைரம் போன்று ஆக்குவேன். நான் உண்மையான வருமானம் செய்து 21 பிறவிக்கான ஆஸ்தி அடைவேன் என்று உறுதி செய்கிறேன் என்று கூறுவர். சில சகோதரிகளும் வருகின்றனர். எவ்வளவு குஷி ஏற்படுகிறது! இந்த ஆஸ்தியை இப்பொழுது அடையவில்லை எனில் பிறகு எப்பொழுதும் அடைய முடியாது என்பதை அறிந்திருக்கின்றனர். படிப்பில் ஆர்வம் இருக்கும் அல்லவா? சிலருக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் சிறிதும் ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றனர். பழையவர்களுக்கும் புதியவர்கள் அளவிற்கு ஆர்வம் கிடையாது. ஆச்சரியம் அல்லவா? நாடகப்படி அதிர்ஷ்டத்தில் இல்லையெனில் பகவானும் என்ன செய்ய முடியும் என்று கூறுவார். இருப்பினும் ஆசிரியர் கற்பிப்பார். நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, தனது பலவீனங்களை மறைப்பது கூட தன்னை ஏமாற்றிக் கொள்வதாகும். ஆகையால் ஒரு பொழுதும் தன்னை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. இரண்டாவது, தனது அதிர்ஷ்டத்தை உயர்வானதாக்கிக் கொள்வதற்கு எந்த காரியமும் நியமத்திற்கு புறம்பாக செய்யக்கூடாது. படிப்பில் ஆர்வம் இருக்க வேண்டும். தனக்கு சமமாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். வரதானம், அமிர்த வேலையின் உதவி, ஸ்ரீமத் பாலனையின் மூலம் நினைவை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய நினைவு சுரூபம் ஆகுக. அமிர்த வேலையின் உதவி அல்லது ஸ்ரீமத் பாலனையின் மூலம் நினைவை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய நினைவு சொரூபம் ஆகுக. விளக்கம்: தனது நினைவை சக்திசாலியாக ஆக்க வேண்டும் அல்லது இயற்கையாகவே நினைவு சொரூபம் ஆக வேண்டும் எனில் அமர்ந்த வேளை நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஸ்ரீமத் இருப்பது போன்று நேரத்தை புரிந்து கொண்டு நேரத்தின்படி நடந்து கொள்ளும் பொழுது எளிதாக அனைத்து பிராப்திகளையும் அடைந்திட முடியும் மற்றும் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அமிர்த வேளையின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு நடப்பதன் மூலம் ஒவ்வொரு காரியமும் மகத்துவம் வாய்ந்ததாக ஆகிவிடும். அந்த நேரத்தில் விசேஷ அமைதி இருக்கும். ஆகையால் எளிதாக நினைவை சக்திசாலியாக ஆக்கிவிட முடியும். ஸ்லோகன்: நினைவு மற்றும் சுயநலமற்ற சேவையின் மூலம் மாயாஜித் ஆகக்கூடியவர்களே சதா வெற்றியாளர்கள். நினைவு மற்றும் சுயநலமற்ற சேவையின் மூலம் மாயாஜித் ஆகக்கூடியவர்களே சதா வெற்றியாளர்கள். அவ்யக்த இஷாரே: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷதா மூலம் வெற்றி நிறைந்தவர் ஆகுக. குழு ரூபத்தில் பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுக்குள் சந்திக்கும் போது உங்களது மொழி அவ்யக்த உணர்வு உடையதாக இருக்க வேண்டும். ஃபரிஷ்தாக்கள் அதாவது ஆத்மா ஆத்மாக்களுடன் உரையாடி கொண்டிருப்பதாக இருக்க வேண்டும். இதற்கு கேள்விப்பட்ட ஒருவரது தவறை சங்கல்பத்திலும் ஏற்றுக்கொள்ள கூடாது. இப்படிப்பட்ட ஸ்திதி ஏற்படும் போதுதான் தந்தையின் சுப விருப்பமாகிய குழுவில் ஒற்றுமை என்பது நடைமுறையில் ஏற்படும். மேலும் உங்கள் மூலம் தந்தை வெளிப்படுவார். ஓம் சாந்தி.